நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜனவரி மாதம் 26 தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் கடத்தி வரப்பட்ட ஏராளமான யானை தந்தங்களை இலங்கை அரசு இன்று அழித்துள்ளது குறித்த செய்திகள், இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் குறித்து விசாரிக்க வெளிநாட்டு வல்லுநர்களை அனுமதிக்க முடியாது என்று ஜனாதிபதி கூறியுள்ளதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பினரின் பதில்,
ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் இலங்கையினுடைய அனுசரணையோடு நிறைவேற்றப்பட்டது. ஆகையினாலே இணங்கி சர்வதேசத்துக்கு கொடுத்த வாக்குறுதிகளிலே முக்கியமான ஒரு வாக்குறுதியை மீறுவதாக அந்த கூற்று அமைந்திருந்தது.
இலங்கையின் கிழக்கு மாகாணம் சம்பூர் பகுதியில் சிறுவனின் உடல் ஒன்று கிணற்றிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது எழுப்பியுள்ள சந்தேகங்கள்,
கடப்பட முகாமுக்கு அண்மையில எந்த ஒரு பாலடைந்த கிணத்துல ஒரு பாலடைந்த வீட்டுக்கு பக்கத்துல நடந்திருக்கிறது. இந்த சிறுவனுக்கு நடந்த இந்த அனர்த்தம் குடியேறிய சம்பூர் மக்களிட மனதில ஒரு வாரி அச்சத்தையும் திகிலையும் பல்வேறு விதமான சந்தேகங்களையும் ஏற்படுத்தின ஒரு விஷயமா இருக்குது.
ஊழல் குற்றச்சாட்டிலிருந்து மலேசிய பிரதமர் விடுவிக்கப்பட்டுள்ள செய்தியும் அனைவருக்கும் அறிவியலும் கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை.
லண்டன் பிபிசி தமிழோசையிலிருந்து முழங்கும் செய்திகள். வழங்குவோர் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் விமல் சொக்கநாதன் ஆகியோர்.
டென்மார்க்கில் அகதி தஞ்ச கோரிக்கையாளர்களை தடுக்கும் நோக்கிலான சட்டவரைவை கொண்டுவரும் ஒரு விவாதத்தில் கலந்து கொள்வதற்காக அந்நாட்டு நாடாளுமன்றம் இன்று கூடுகிறது. இந்த சட்டத்தில் அகதிகளின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யும் அதிகாரம் காவல்துறையினருக்கு வழங்கப்பட உள்ள நிலையில், அகதி தஞ்ச கோரிக்கையாளர்கள் தங்களது குடும்பத்தினரை டென்மார்க்கிற்கு அழைத்து வருவதற்கு விண்ணப்பிப்பதற்கு முன்னர் 3 வருடங்கள் காத்திருக்க வேண்டும் என்ற நிபந்தனைகளும் அடங்குகின்றன. அகதிகள் $1,500 மதிப்புடைய பொருட்களை மட்டுமே வைத்திருக்க அனுமதிக்கப்படுவார்கள். எனினும் திருமண மோதிரங்கள் போன்ற உணர்வுபூர்வமான மதிப்பை கொண்ட பொருட்களுக்கு விலக்கு வழங்கப்பட உள்ளது. இந்த புதிய சட்டம் மனித உரிமை அமைப்புகளால் விமர்சிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் அதற்கு ஒப்புதல் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
சோமாலியாவின் தென்பகுதியில் கென்ய படைகள் விட்டுச் சென்ற பகுதிகளை அல் ஷபாப் வன்மவாதிகள் மீண்டும் கைப்பற்றியிருப்பதாக அங்கு வாழும் சோமாலிய மக்கள் கூறியிருக்கிறார்கள். பதாதே என்ற நகரம் வீழ்ச்சியடைந்திருப்பதாக அந்த பகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் எமது பிபிசியிடம் குறிப்பிட்டார். ஆனால் கென்ய ராணுவ அதிகாரி ஒருவர் இதனை மறுத்து எமது பிபிசி முகவரிடம் பேசும்போது, சோமாலியாவில் எந்த ஒரு இடத்திலிருந்தும் நாங்கள் வெளியேறவில்லை, பின்வாங்கவில்லை. இது ஒரு சாதாரண ராணுவ நடவடிக்கைதான். இன்னொரு இடத்திலிருந்து நாங்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ராணுவ காரணங்களை முன்னிட்டு இவர் இன்னும் அதிகமாக நான் வேறு எதுவும் கூற முடியாது என்று குறிப்பிட்டார்.
சிரிய அரசாங்கத்திற்கு ரஷ்யா வழங்கிய ராணுவ உதவிகள் அந்நாட்டில் நடைபெற்று வரும் உள்நாட்டின் போரின் போக்கை மாற்றியமைக்க உதவியுள்ளதாக ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கி லேவ்ரோவ் தெரிவித்துள்ளார். சிரியாவின் தென்மாகாணத்தில் உள்ள கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நகரான டெராவை கடந்த திங்கட்கிழமை அரச படையினர் கைப்பற்றியதன் பின்னணியில் அவரது இந்த கருத்து வந்துள்ளது. வெள்ளிக்கிழமை ஆரம்பமாக திட்டமிடப்பட்டுள்ள சிரியன் சமாதான பேச்சுவார்த்தைகளில் குர்திஸ் குழுவினர் பங்கேற்கக்கூடாது என்று துருக்கி கோரியிருப்பதையும் லேவ்ரோவ் விமர்சித்துள்ளார். இதனிடையே சிரியாவின் ஹோம்ஸ் நகரின் இராணுவ சோதனைச் சாவடி ஒன்றில் நடத்தப்பட்ட 2 தற்கொலை தாக்குதல்களில் குறைந்தது 17 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதலில் 100க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்துள்ளனர் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
ரஷ்ய அதிபர் புட்டினை பற்றி பிபிசி ஆவண திரைப்படம் ஒன்றில் எழுப்பப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் பொய்யாக புனையப்பட்டவை என்றும் அவதூறானவை என்றும் ரஷ்ய அதிபரின் கிரெம்ளின் பணிமனை விபரித்திருக்கிறது. அமெரிக்க திரைச்சேரியின் பிரதிநிதி ஒருவர் தெரிவித்திருந்த கருத்துக்கள் அதிபர் புட்டின் மீதான அதிகாரப்பூர்வ குற்றச்சாட்டுகளாக இருந்தன என்று அதிபர் புட்டினின் சார்பில் பேசிய அதிகாரி டிமிட்ரி பெஸ்கோவ் செய்தியாளர்களிடம் கூறினார். குற்றச்சாட்டை எழுப்பிய அமெரிக்க திரைச்சேரி அது பற்றி ஆதாரங்கள் எதையுமே சமர்ப்பிக்க தவறியிருப்பது திரைச்சேரியின் கண்ணியத்தின் மீது கருநிழல் படிய வைத்திருக்கிறது என்றும் பெஸ்கோவ் வெளியிட்டார்.
சிகா வைரஸின் ஆபத்து தொடர்பில் மக்களை எச்சரிப்பதற்காக 220,000 படையினரை பிரேசில் அரசாங்கம் கடமையில் ஈடுபடுத்த உள்ளது. எதிர்வரும் 13ஆம் தேதி பிரேசிலின் பல பகுதிகளுக்கு செல்ல உள்ள படையினர் கொசுக்கள் இனப்பெருக்கம் செய்வதை தடுப்பது தொடர்பில் மக்களுக்கு ஆலோசனை வழங்க உள்ளனர். பரிசோதனை கூடங்களின் சோதனைகளின் அதிகரிப்பதாகவும் கர்ப்பிணி பெண்கள் 400,000 பேருக்கு கொசுக்களை விரட்டும் பொருட்கள் விநியோகம் செய்ய உள்ளதாகவும் பிரேசில் அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. சிகா வைரஸின் தாக்கம் காரணமாக குழந்தைகளுக்கு பிறப்பு குறைபாடுகள் ஏற்படுகின்றன.
சவுதி அரேபிய நாட்டில் சிக்கொண்டிருக்கும் உகாண்டா நாட்டு பணிப்பெண்கள் 7 பேரும் யுகாண்டாவுக்கு திருப்பி கொண்டு வரப்படுவார்கள் என்று உகாண்டா அரசு அறிவித்திருக்கிறது. சவுதி தலைநகரில் ரியாதில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் தங்கும் தற்காலிக இடத்தில் இவர் காணப்பட்டார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கையிலிருந்து சட்டவிரோதமாக கடத்தப்படவிருந்த ஏராளமான யானை தந்தங்களை பறிமுதல் செய்திருந்த சுங்கத்துறையினர் இன்று அவற்றை அழிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இலங்கை யானை தந்தங்களின் கடத்தலுக்கான ஒரு மையமாக உருவாகி வருகிறது எனும் குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் அரசின் இந்த நடவடிக்கை வந்துள்ளது. கூடுதல் தகவல்களுடன் கொழும்பிலிருந்து பிபிசியின் KS உதயகுமார்.
இலங்கை சுங்க திணைக்களத்தினால் பறிமுதல் செய்யப்பட்ட ஆபிரிக்க காட்டு யானைகளின் 359 தந்தங்கள் இன்று அளிக்கப்பட்டது. இன்று பகல் காலிமுக திடலில் நடைபெற்ற விசேட மத வழிபாட்டு நிகழ்வொன்றின் பின்னரே இவை அளிக்கப்பட்டது. சர்வதேச சுங்க தினத்தை முன்னிட்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக சுங்க ஊடக பேச்சாளர் லெஸ்லி காமினி தெரிவித்தார்.
அத்தடங்குடகத்த ஸ்ரீலங்கா ரேகுவே மத்திய
2012 ஆண்டு கென்யாவிலிருந்து இலங்கையூடாக துபாய் நோக்கி சென்று கொண்டிருந்த கப்பலொன்று கொழும்பு துறைமுகத்துக்கு வந்ததாக தெரிவித்த லெஸ்லி காமினி, சுங்க புலனாய்வு பிரிவினர் வழங்கிய தகவலொன்றுக்கமைய அதனை பரிசோதித்ததாக தெரிவித்தார். அப்போது அந்த கப்பலில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஆபிரிக்க யானைகளின் தந்தங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவித்த அவர், சட்ட விரோதமான முறையில் கொண்டு செல்ல முயற்சித்தமை காரணமாக அவற்றை பறிமுதல் செய்ததாக தெரிவித்தார். இவ்வாறு பறிமுதல் செய்யப்பட்ட யானை தந்தங்களின் எடை 1528 கிலோகிராம் என்று தெரிவித்த சுங்க ஊடக பேச்சாளர், அதன் பெறுமதி சுமார் 40 கோடி ரூபாய் என்றும் தெரிவித்தார். மேலும் கருத்துக்களை தெரிவித்த சுங்க ஊடக பேச்சாளர் லெஸ்லி காமினி, சர்வதேச சட்ட விதிமுறைகளுக்கு அமையவே இந்த யானை தந்தங்கள் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். 2 விசேட யந்திரங்களை பயன்படுத்தியே இவை அளிக்கப்பட்டது. இவ்வாறு அளிக்கப்பட்ட யானை தந்தங்களை புத்தளம் பிரதேசத்துக்கு கொண்டு சென்று எரித்து அளிக்க உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இந்த செயற்பாட்டின் மூலம் இலங்கை யானை தந்தங்களை சட்ட விரோதமான முறையில் கடத்தும் ஒரு கேந்திரஸ்தானமாக மாறியுள்ளதா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார் சுற்றாடல் பாதுகாப்பு குழுவின் தலைவர் ரவீந்திரநாத் தாபரே. இலங்கை சுங்க திணைக்களத்தின் திறமை காரணமாகவே பாரிய எண்ணிக்கையான யானை தந்தங்களை பறிமுதல் செய்ய முடிந்ததாக தெரிவித்த ரவீந்திரநாத் தாபரே, இதன் மூலம் இலங்கை யானை தந்தங்களை சட்ட விரோதமான முறையில் கடத்தும் ஒரு கேந்திரஸ்தானமாக மாறியுள்ளதா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதற்கு முன்னரும் இலங்கை ஊடாக யானை தந்தங்கள் சட்ட விரோதமான முறையில் கடத்தப்பட்டிருக்கலாம் என்று தெரிவித்த ரவீந்திரநாத் தாபரே, இவ்வாறான செயல்களை தடுப்பதற்கு இலங்கை சுங்க திணைக்களம் விசேட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென்றும் தெரிவித்தார். சட்ட விரோதமான முறையில் யானை தந்தங்களை கடத்தும் ஒரு கேந்திரஸ்தானமாக இலங்கை பயன்படுத்தப்பட்டு வருகின்றதா என்று கேட்டபோது இவ்வாறு பதில்களை வழங்கினார் சுங்க ஊடக பேச்சாளர் லெஸ்லி காமினி. இது சம்பந்தமாக எமக்கு உறுதியாக எதுவும் கூற முடியாது. எமக்கு கிடைத்த புலனாய்வு தகவல் ஒன்றுக்கு அமையவே இந்த யானை தந்தங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் பின்னர் புலனாய்வு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளோம். இந்த பின்னணியில் இலங்கையூடாக யானை தந்தங்களை கடத்தும் நடவடிக்கைகளுக்கு எவரும் முன்வர மாட்டார்கள் என்று தெரிவித்தார் லெஸ்லி
காமினி.
மேலும் கருத்துக்களை தெரிவித்த சுங்க ஊடக பேச்சாளர், இலங்கையூடாக மிருக உறுப்புகள் உட்பட தாவரங்களை சட்ட விரோதமான முறையில் கொண்டு செல்வதை தடுப்பதற்கு சுங்க திணைக்களம் விசேட நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். புலனாய்வு தகவல்களை சேகரிக்கும் நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த சுங்க ஊடக பேச்சாளர் லெஸ்லி காமினி, சட்ட விரோத பொருட்களை அடையாளம் காண்பதற்காக விசேட தொழில்நுட்ப விதிமுறைகள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் மேலும் தெரிவித்தார்.
கொழும்பிலிருந்து பிபிசியின் KS உதயகுமார். இலங்கையில் போர்க்காலத்தில் நடைபெற்ற மனித உரிமை மீறல்கள் தொடர்பான குற்றச்சாட்டுக்களை விசாரிக்க பன்னாட்டு வல்லுநர்களை உள்ளடக்கிய கலப்பு வழிமுறையை ஏற்படுத்தும் தீர்மானம் ஒன்று ஐநா மனித உரிமைகள் பேரவையில் கடந்த ஆண்டு நிறைவேறியிருந்தது. ஆனால் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கடந்த வாரம் பிபிசிக்கு அளித்த ஒரு பேட்டியில் இது தொடர்பில் எந்த ஒரு வெளிநாட்டு பிரதிநிதியும் உள்வாங்கப்பட மாட்டார் என தெரிவித்துவிட்டார். அவரது அந்த நிலைப்பாட்டை தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இன்று கடுமையாக விமர்சித்துள்ளார்கள். இதுகுறித்து கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுமந்திரன் அவர்களிடம் பேசினேன்.
நாங்கள் உடனடியாகவே அந்த கூட்டுக்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்திருந்தோம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் இலங்கையினுடைய அனுசரணையோடு நிறைவேற்றப்பட்டது, இலங்கையின் ஒத்துக்கொண்டு நிறைவேற்றின தீர்மானம். ஆகையினாலே இணங்கி சர்வதேசத்துக்கு கொடுத்த வாக்குறுதிகளில் முக்கியமான ஒரு வாக்குறுதியை மீறுவதாக அந்த கூட்டு அமைந்திருந்தது. அந்த தீர்மானத்திலே சர்வதேச பொதுநலவாய மற்றும் சர்வதேச நீதிபதிகள், விசாரணையாளர்கள், வழக்கு தொடர்ந்தவர்கள், வழக்கறிஞர்கள் ஈடுபடுவதன் முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட்டிருந்தது. ஆகையினாலே அது செய்ய முடியாது என்று கருத்துப்பட ஜனாதிபதி சொன்னது அனைவருக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை மீறுவதாக அமையும் என்று நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம். அதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் ஜனாதிபதி படை வீரர்கள் மத்தியிலே உரையாற்றுகிற போது சற்று வித்தியாசமான விதமாக தன்னுடைய கூட்டை அமைத்திருந்தார் என்று நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. எது எப்படியாக இருந்தாலும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது தமிழ் தேசிய கூட்டணியுடைய நிலைப்பாடாக இருக்கிறது.
சரி, ஆனால் ஜனாதிபதி சர்வதேச சமூகத்திற்கும் தெரிவிக்கின்ற வகையில் எந்த வகையிலும் வெளிநாட்டு வல்லுநர்களை பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறு இல்லை என்பதை முற்றாக நிராகரித்து விட்டார். இப்ப அடுத்ததா என்ன செய்ய முடியும்? இலங்கை அரசாங்கத்தில் நாட்டினுடைய தலைவரே நிராகரித்த பிறகு வேறு யார் என்ன செய்ய முடியுங்கிற கேள்வி எழுதலையா?
அது அவருடைய ஒரு கூட்டு, அது தவறானது என்று நாங்கள் சுட்டிக்காட்டியிருப்போம். ஆகையினாலே அது திருத்தி அமைக்கப்பட வேண்டும்.
இல்ல, திருத்தி அமைக்கப்பட வேண்டும்னா தொடர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஜனாதிபதியோட பேசுவீர்களா, வலியுறுத்துவீர்களா, பிரதமருடன் பேசினீர்களா?
நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய நிலைப்பாட்டை பகிரங்கமாக ஜனாதிபதிக்கும் நாட்டுக்கும் எல்லாருக்கும் அறிவித்து விட்டோம். இது கொடுத்த வாக்குறுதியை மீறுவதாக இருக்கும். ஆகையினாலே அந்த நிலைப்பாட்டை ஜனாதிபதியோ அரசாங்கமோ கடைபிடிக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறோம். இனி அவர்கள் அதை தொடர்ந்து என்ன செய்வார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும்.
இப்ப இலங்கையில வந்து இடம்பெற்றதான மனித உரிமை மீறல்கள் குறித்து விசாரிக்க வேண்டும் என்று ஐநா மனித உரிமைகள் பேரவையில் முன்வைக்கப்பட்ட பிரேரணையை வந்து இலங்கை அரசாங்கம் தான் இணைந்து முன்னெடுத்தார்கள், அதாவது கோஸ்பான்சர் செய்தார்கள். அப்படி அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதியை வந்து நாட்டினுடைய தலைவரே அதிலிருந்து விலகி செல்வது போலதான் இப்பொழுது தோன்றுகிறது.
அதைத்தான் நாங்களும் சுட்டிக்காட்டியிருப்போம். இதை குறித்த விவாதம் பாராளுமன்றத்தில் நடந்த போதும் இதை குறித்து ஜனாதிபதி ஒரு சர்வகட்சி மாநாடு கூட்டி எல்லாரிடத்திலையும் வினவிய போதும் நாங்கள் சுட்டிக்காட்டிய இது யாரோ சிபாரிசு செய்த தீர்மானம் அல்ல, இது இலங்கை அரசாங்கமே முன்னின்று நிறைவேற்றின தீர்மானம். அதற்கு அவர்களும் கையெழுத்து போட்டிருந்தார்கள், அவர்களுடைய அனுசரணையோடு கொண்டு வந்த தீர்மானம். ஆகையினாலே இது வேறு யாருடைய தீர்மானத்தை நாங்கள் எவ்வளவு அமல்படுத்தலாம் என்று பேசுவதற்கு இடம் கிடையாது. இது முழுமையாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்று எங்களுடைய கருத்தை தெளிவாகவே சொல்லியிருந்தோம். அதைத்தான் இப்பொழுதும் நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கோம்.
அப்ப ஏன் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பிபிசிக்கு அளித்த அந்த சிறப்பு பேட்டியில் அந்த கருத்தை நிராகரித்தார்?
அது எங்களுக்கு தெரியாது. அவருக்கு சில பல அரசியல் அழுத்தங்கள் இருந்திருக்க கூடும் என்ற சூழ்நிலையிலே, ஆனால் அதற்காக அவருக்கு நாங்கள் சாட்டுப்போக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. கொடுத்த வாக்குறுதி முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினரும் பேச்சாளருமான சுமந்திரன். இலங்கையில் நீண்டகாலமாக சிறையில் இருக்கும் தமிழ் கைதிகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் சிலர் இன்று சந்தித்து பேசியுள்ளார்கள். அப்படி சென்று வந்த கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்தினி ஸ்ரீஸ்கந்த ராஜா அவர்களுடன் பேசினார் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
72 வயதுடைய ஒரு ஐயா, அவருடைய மனைவி, மகன், மருமகன், இவ்வளவு பேரும் சிறையில் இருந்து வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு போராளியை தன்னுடைய வீட்டில் தங்க இடம் கொடுத்தும் என்ற ஒரு குற்றத்துக்காகத்தான் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக மிகவும் மனவருத்தமாக இருந்தது. இவர்களுடைய கருத்துக்களில் பெரும் குற்றம் செய்தவர்கள் எல்லாம் இன்று ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அதே வேளையிலே தாம் செய்யாத குற்றம் அறியாமல் தான் சிறையில் வாடிக்கொண்டிருப்பதாகவும் கூறியது மிகவும் எனது மனதை இருக்கக்கூடிய ஒரு செயலாக இருந்தது. அது மட்டுமல்ல, கண் சிகிச்சை பெற வேண்டியவர், இருதய சிகிச்சை பெற வேண்டியவர், அதிலும் மேலாக செல் வீச்சினால் கால் இயங்காது வோக்கரில் நடந்து கொண்டிருக்கின்றவர், இவர்கள் தங்களுடைய உடல் வலி உளவலிகளை சுமந்து கொண்டு மேலதிக சிகிச்சைக்கு தாம் அனுப்பப்படாமல் இருக்கின்றோம் என்ற ஒரு கோரிக்கையும் எங்களுக்கு முன்வைத்தார்கள். தங்களை மேலதிக சிகிச்சை பெறுவதற்கு அனுப்பப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறார்கள்.
தங்களுடைய விடுதலை குறித்து அவர்கள் ஏதேனும் உங்களிடம் கோரிக்கை வைத்தார்களா?
தங்களை விடுவிப்பதில் பெரும்பான்மை இனத்தினர் எதிர்வித எதிர்ப்பையும் தெரிவிக்க மாட்டார்கள் என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். உதாரணமாக கைதியாக இருந்த ரஜீவன் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டதற்கு பெரும்பான்மை இனத்தினர் எதிர்வித எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. எங்களையும் இதே போல் பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடுதலை செய்ய வேண்டும் என்றும், இவ்வாறு விடுதலை செய்கின்ற பொழுது ஜனாதிபதிக்கோ அல்லது பிரதம மந்திரிக்கோ எதிர்வித பாதிப்பும் பெறாது என்ற ஒரு செய்தியையும் அவர்கள் எங்களுக்கு தெரிவித்தார்.
இந்த சிறைக்கதிகளுடைய வழக்கு நிலைமைகள் பற்றி எதன் உங்களுக்கு சொன்னாங்களா?
அவர்கள் தங்களுக்கு சட்டத்தரணிகள் ஒழுங்குபடுத்தி தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள். இவர்களை விசாரிப்பதற்கென கொழும்பில் அமைக்கப்பட்டிருக்கின்ற சிறப்பு நீதிமன்றத்தில் தங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற சகல குற்றங்களையும் அதே நீதிமன்றத்திலேயே விசாரிப்பதற்கு வழி சமைத்து தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள். கோபப்பட்டு ஆவேசப்பட்டு எங்களோடு கதைத்தார்கள். இதிலும் முக்கியமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பிலும் ஒரு அதிருப்தியை அவர்கள் தெரிவித்தார்கள். அவர்கள் அவ்வாறு ஆவேசப்பட்டு கதைத்த பொழுது நாங்கள் அவர்களை ஆசுவாசப்படுத்தி ஆறுதல் கூறி எமது கட்சியிடம் கோரிக்கைகளை தெரியப்படுத்துவதோடு இவர்களது விடுதலைக்காக நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து அரசாங்கத்துக்கு பல அழுத்தங்களை கொடுப்போம் என்பதையும் கூறிவிட்டு வந்தோம்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
பௌத்த கடும்போக்க அமைப்பான பொதுபல சேனாவின் பொதுச் செயலாளரை நீதிமன்ற காவலில் வைக்க கொழும்பிலுள்ள நீதிமன்றம் ஒன்று உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து கொழும்பிலிருந்து கே எஸ் உதயகுமார்.
கைது செய்யுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் கலகுடாத்தே ஞானசார தேரரை விளக்க மறியலில் வைக்குமாறு ஹோமாகம மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இன்று காலை போலீசாரினால் கைது செய்யப்பட்ட ஞானசார தேரர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அதன் பின்னர் அவரை எதிர்வரும் 9 வரை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஞானசார தேரரை விளக்க மறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்ட செய்தி வெளிவந்தவுடன் நீதிமன்றத்துக்கு வெளியே கூடியிருந்த பிக்குகள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயற்சித்த போதிலும் போலீசார் அதனை தடுத்தனர். ஆனால் பலவந்தமாக நீதிமன்ற வளாகத்துக்குள் நுழைந்த பிக்குகள் சிலர் தங்களது எதிர்ப்பை தெரிவித்து கோஷங்களை எழுப்பியதை காண முடிந்தது. ஊடகவியலாளர் பிரகித் தெக்னலிகோடு காணாமல் போனமை தொடர்பான வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அவரது மனைவி சந்தியா எக்னலிகோடவை நீதிமன்ற வளாகத்தில் வைத்து அச்சுறுத்தியதாக ஞானசார தேரர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது.
கொழும்பிலிருந்து பிபிசியின் கே எஸ் உதயகுமார். இதனிடையே சட்டம் அனைவருக்கும் பொதுவானது என தெரிவித்துள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே பௌத்தர்கள் என்ற வகையில் ஞானசார தேரரின் நடவடிக்கைகள் குறித்து வெட்கப்படுவதாக இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். புதிய அரசாங்கம் ஒருபோதும் வன்முறைக்கு இடம் அளிக்காது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திருகோணமலை மாவட்டம் சம்பூர் பகுதியில் உள்ள கடற்படை முகாம் ஒன்றுக்கு அருகில் உள்ள கிணற்றிலிருந்து காணாமல் போன சிறுவன் ஒருவனின் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்று கூறுகின்றார் நமது கிழக்கிலங்கை செய்தியாளர் உதயகுமார்.
திருகோணமலை மாவட்டம் சம்பூரில் 6 சிறுவனின் மர்ம மரணம் அந்த பகுதியில் மீள்குடியேறியுள்ள மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தையும் பீதியையும் ஏற்படுத்தி உள்ளது. குகதாஸ் தர்ஷன் என்ற இந்த சிறுவன் நேற்று மாலை விளையாடச் சென்றிருந்த வேளை காணாமல் போய் இருந்ததாக கூறப்படுகின்றது. காணாமல் போன இந்த சிறுவன் பின்னர் அந்த பகுதியில் பாலடைந்த கிணத்தொன்றில் இருந்து கல்லோடு கட்டப்பட்ட சடலமாக மீட்கப்பட்டதாக கூறுகின்றார் அங்கிருக்கும் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் குமாரசாமி நாகேஸ்வரன்.
கடப்பட முகாமுக்கு அண்மையில இருந்த ஒரு பாலடைஞ்ச கிணத்துல ஒரு பாலடைஞ்ச வீட்டுக்கு பக்கத்துல நடந்திருக்கிறது. சம்பூர் மீள்குடியேற்ற பிரதேசத்துல இந்த சிறுவனுக்கு நடந்த இந்த அனர்த்தம் குடியேறிய சம்பூர் மக்களிட மனதில ஒரு வாரி அச்சத்தையும் திகிலையும் பல்வேறு விதமான சந்தேகங்களையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தின ஒரு விஷயமா இருக்குது. பல கோணங்கள்ல மக்கள் இதை பற்றி சிந்திச்சு கொண்டிருக்கிறாங்க. கிணத்திலே சுழியோடிகள் இறங்கி அந்த சடலத்தை தூக்கிய பொழுதுதான் அந்த சிறுவனுடைய மார்புடன் சேர்த்து ஒரு 4 இடை குறையாத ஒரு கல்லொன்று கட்டப்பட்டிருந்தது. அதை அறிந்த பிறகுதான் இது நிச்சயமாக ஒரு கொலைதான், தவறுதான விபத்து அல்ல என்ற ஒரு நிலைக்கு மக்கள் வந்து பல்வேறு விதமான அச்சங்களை எழுப்பியிருந்தார்கள். பிரேத பரிசோதனை அறிக்கை முழுமையாக அறிய வாய்ப்பில்லை. அந்த பரிசோதனை அறிக்கை சம்பந்தப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர் எனக்கு தெரிவித்திருந்தார். சட்ட வைத்தியரியானுடைய அறிக்கை நீரில் விழும் பொழுது அவருடைய உயிர் இருந்ததாக அந்த அறிக்கை கூறுவதனாலும் நீரில் அமர்த்தப்படும் பொழுது அவர் உயிர் உடன் இருந்திருக்கின்றார். மேலதிகமான காயங்களும் இல்லாதபடியால் அது நீருக்குள் அமர்ந்ததால் ஏற்பட்ட மரணம் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் கூறுவதாக அவர் கூறினார். ஆனால் முழுமையான அறிக்கை இன்னும் எங்களுக்கு கிடைக்கவில்லை
என்றும் குறிப்பிட்டார். கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் குமாரசாமி நாகேஸ்வரன் தடயங்களை வைத்து பார்க்கும் போது இந்த மரணம் கொலை என்று சந்தேகிக்க வேண்டி உள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். கொலைக்கான காரணங்கள் மற்றும் கொலையாளிகள் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என்று கூறும் போலீஸ் தரப்பு தகவல்களின்படி விசாரணைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றது.
நமது கிழக்கிழங்கு செய்தியாளர் உதயகுமார். அடுத்து பன்னாட்டு செய்தி ஒன்று. மலேசிய பிரதமரின் தனிப்பட்ட வங்கிக் கணக்கில் 681 மில்லியன் டாலர்கள் நிதி சட்டவிரோதமாக வந்தது என்று வைக்கப்பட்டிருந்த குற்றச்சாட்டுக்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று நாட்டின் தலைமை அரச வழக்கறிஞர் இன்று தெரிவித்துவிட்டார். இதுகுறித்த பிபிசியின் செய்திக்குறிப்பு தமிழில் சார்ல்ஸ் பீட்டர்.
மலேசிய பிரதமர் நஜீப் ரசாக்கின் தனிப்பட்ட வங்கிக் கணக்கில் இருந்த பல கோடி டாலர் பணம் அவருக்கு சவுதி அரச குடும்பத்தினரால் வழங்கப்பட்ட பரிசு என்று கூறியுள்ள மலேசிய அரச தலைமை வழக்கறிஞர் பிரதமரை அந்த சர்ச்சையிலிருந்து விடுவித்திருக்கிறார். மலேசிய பிரதமரின் வங்கிக் கணக்கிற்கு 2013 சுமார் 681 மில்லியன் டாலர்கள் மாற்றப்பட்டிருந்தமை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இதுகுறித்து மலேசியாவில் பல மாதங்கள் அரசியல் சர்ச்சை நிலவி வந்தது. இந்த விஷயத்தில் தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை நஜீப் ரசாக் மறுத்து வந்த நிலையில் அவர் பதவி விலக வேண்டுமென்று அழுத்தங்கள் தரப்பட்டு வந்தன. ஆனால் இதுகுறித்து ஆராய்ந்த மலேசிய அரச தலைமை வழக்கறிஞர் முகமது அபாண்டி அலி இந்த விஷயத்தில் தவறு எதுவும் நடக்கவில்லை என்று தான் முடிவு செய்துள்ளதாகவும் பிரதமர் நஜீபிற்கு லஞ்சம் எதுவும் கொடுக்கப்படவில்லை என்றும் கூறியிருக்கிறார். இந்த நன்கொடைக்கான காரணம் எதுவும் தரப்படவில்லை. ஆனால் இந்த பணத்தில் பெரும்பகுதி சவுதி அரச குடும்பத்தினருக்கே திரும்ப தரப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறியிருக்கிறார். சாட்சிகளில் உள்ள ஆதாரங்களின்படியும் மற்ற ஆதாரங்களின் அடிப்படையிலும் மலேசிய பிரதமர் அவர்களின் தனிப்பட்ட வங்கிக் கணக்குக்கு அனுப்பப்பட்ட தொகை சவுதி அரச குடும்பத்தால் அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது. எவ்வித பிரதி உபகாரமும் இல்லாமல் இந்த தொகை அவருக்கு அன்பளிக்கப்பட்டுள்ளது. எனவே இருக்கக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையில் எவ்வித குற்றச்செயலும் இடம்பெறவில்லை என்பது குறித்து நான் திருப்தி அடைந்துள்ளேன் என்றார் மலேசிய அரச தலைமை வழக்கறிஞர் முகமது அபாண்டி அலி. தனது கணக்கில் வந்த 681 மில்லியன் டாலர்களில் 620 மில்லியன் டாலர்களை நஜீப் ரசாக் திரும்ப தந்துவிட்டாலும் மீதி 61 மில்லியன் டாலர்கள் எங்கே போனது என்ற கேள்வி இன்னமும் எழுவதாக பிபிசி செய்தியாளர் கூறுகிறார். இந்த சர்ச்சை மலேசிய பிரதமர் நஜீப் ரசாக்கின் 7 ஆண்டு அரசியல் தலைமையின் மீது ஒரு கரிய நிழலை படிய செய்திருக்கிறது. ஆனாலும் அரச வழக்கறிஞரின் இந்த முடிவு அவரை இந்த சர்ச்சையிலிருந்து விடுவித்திருக்கிறது என்று பிபிசி செய்தியாளர் கூறுகிறார். மலேசியாவில் 2013 மே மாதம் நடந்த பொது தேர்தலில் நஜீப் ரசாக்கின் கட்சி ஆட்சிக்கு வந்தது. ஆனால் அவர் பெற்ற வெற்றி சொல்லிக் கொள்ளும்படியான அளவுக்கு பெரிய வெற்றியாக இல்லை என்றும் அவர் கூறுகிறார்.
செய்திக்குறிப்பை வழங்கியவர் சார்ல்ஸ் பீட்டர். அடுத்ததாக இந்திய செய்தி ஒன்று. இந்தியாவின் மராட்டிய மாநிலத்தில் உள்ள சனீஸ்வரர் ஆலயம் ஒன்றுக்குள் பெண்கள் பிரவேசிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதை மீறி அங்கு செல்ல முயன்ற பல பெண்கள் இன்று தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளார்கள். இதுகுறித்த செய்திகளை தருகிறார் ஜெயக்குமார்.
இந்தியாவில் பெண்கள் உள் நுழைய தடை விதிக்கப்பட்டிருக்கும் இந்து கோவிலுக்குள் நுழைய முயன்ற 100 பெண் உரிமைகள் போராட்ட குழுவினரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியது மிகப்பெரிய சர்ச்சையாக உருமாறியுள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தின் அகமத் நகர் மாவட்டத்தில் உள்ள சனி சிங்கனாப்பூர் கோவிலுக்குள் பெண்கள் சென்று பூஜை செய்வதற்கு கட்டுப்பாடுகள் நடைமுறையில் உள்ளன. இந்த நடைமுறை கிட்டத்தட்ட 400-500 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்று கூறப்படுகிறது. இந்த தடையை நீக்க வலியுறுத்தும் நோக்கத்தில் புனே நகர பகுதியிலிருந்து ஒன்று கூடிய 100 பெண் செயற்பாடு இன்று செவ்வாய்க்கிழமை பேருந்துகள் மூலமாக கோவிலை சென்றடைய முயற்சித்தனர். ஆனால் அவர்கள் அனைவரையும் கோயிலுக்கு 70 கிலோமீட்டர் தூரத்திற்கு முன்னதாகவே காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் ஆத்திரமடைந்த பெண் உரிமைகள் போராட்ட குழுவினர் தடுத்து நிறுத்தப்பட்ட இடத்திலேயே ஆர்ப்பாட்டங்களை நடத்தினர். காவல்துறையினருக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பிய அவர்கள் மகாராஷ்டிரா மாநில முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் இந்த விவகாரத்தில் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரினார்கள். ஆணாதிக்க சிந்தனை மேலோங்கும் இந்திய சமூகத்தில் பெண்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுவதாகவும் அவற்றை பெறுவதற்கு போராட்டங்கள் இன்றி அமையாதது என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோஷமிட்டனர். தமது முயற்சிகள் வெற்றி அடையும் வரை போராட்டங்களை தொடரப்போவதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். தொடர்ந்து கைதாகிய பெண் போராட்டக்காரர்கள் பின்னர் விடுவிக்கப்பட்ட போதும் அப்பகுதியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பெண்களால் நடத்தப்படும் இந்த போராட்டத்திற்கு இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு அமைப்பினர் ஆதரவு வெளியிட்டு வருகிறார்கள். அதனால் அகமத் நகர் மாவட்டம் முழுவதும் காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையே இந்த போராட்டத்திற்கு தலைமை ஏற்று சென்ற திருப்தி தேசாய் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய போது, நாங்கள் அடுத்த கட்டமாக ஹெலிகாப்டர் மூலமாக கோவிலுக்குள் உள்நுழைய முயற்சிப்போம் என்று கூறியிருந்ததும் பெரிய பரபரப்பை உண்டாக்கியது. இதே சமயம் மற்றொரு தரப்பினர் நூற்றாண்டுகளாக நடைமுறையில் உள்ள பாரம்பரிய வழக்கங்களை பெண்களுக்கு பாரபட்சம் காட்டும் சர்ச்சையாக உருவாக்கக்கூடாது என்றும் கூறுகின்றனர். ஏற்கனவே கேரளாவின் சபரிமலை கோவில் மற்றும் மும்பையின் ஹாஜி அலி தர்கா போன்ற ஆலயங்களுக்குள் பெண்கள் உள்நுழைய அனுமதிக்க வேண்டும் என்கிற சர்ச்சைகள் தொடரும் சூழலில் தற்போது மகாராஷ்டிர மாநிலத்தின் சனி சிங்கனாபூர் கோவில் விவகாரமும் புதிய விவாதங்களை உருவாக்கியுள்ளது.
சென்னையிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார் வழங்கிய செய்தி குறிப்பினை கேட்டீர்கள். அடுத்ததாக அனைவருக்கும் அறிவியல், தயாரித்து வழங்குகிறார் எல் ஆர் ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே. இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் பிரேசில் உள்ளிட்ட பல தென்னமெரிக்க நாடுகளில் வேகமாக பரவி வரும் ஜிகா வைரஸ் குறித்த செவ்வி ஒன்று. கனடாவையும் சிலியையும் தவிர்த்து மற்ற அமெரிக்க கண்ட நாடுகள் அனைத்திலும் இந்த ஜிகா வைரஸ் பரவக்கூடும் என்று தாம் எதிர்பார்ப்பதாக உலக சுகாதார நிறுவனம் ஏற்கனவே எச்சரித்திருக்கிறது. இந்த நோய் தாக்கிய கர்ப்பிணி பெண்களில் கருவில் இருக்கும் சிசுவின் மூளையை இது கடுமையாக பாதிப்பதால் மூளைத்திறன் குறைபாடுடைய குழந்தைகள் பிறப்பதற்கு இந்த குறிப்பிட்ட வைரஸ் காரணமாக இருக்கலாம் என்று பெரும் அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. பல நாடுகளை அச்சுறுத்தும் இந்த ஜிகா வைரஸ் என்பது என்ன என்பது குறித்து சென்னை மாநகராட்சியின் முன்னாள் சுகாதார கண்காணிப்பு அதிகாரி மருத்துவர் குஹானந்தனிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
ஜிகா வைரஸ் என்பது இது வந்து ஒரு ஈடிஸ் ஈஜிப்ட் என்ற ஒரு மஸ்கிட்டோஸ் மூலம் தான் பரவுது. இந்த மஸ்கிட்டோஸ் வந்து இந்தியாவிலையும் சரி சென்னையிலும் சரி இது வந்து டெங்குவும் அதே மாதிரி சிக்கன் குனியா போன்ற நோய்களை பரப்பக்கூடிய ஒரு வைரஸ். இது இந்த பிரச்சனைகளை சென்னையிலும் சரி தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி அதை கட்டுப்படுத்துறதுக்கு அரசாங்கமும் தன்னார்வ குழுக்களும் பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடு அதை கட்டுப்படுத்தி வருகிறது. பட் இந்த மஸ்கிட்டோஸ் வந்து ஒரு சில வைரஸ் டெங்கு வைரஸ் பரப்புற மாதிரி ஜிகா வைரஸ் வந்து பரப்புறதாக நம்ம கேள்விப்படுறோம். அது இந்தோனேஷியால பிரேசில்ல சவுத் அமெரிக்காலாம் ஒரு சில இடங்கள்ல இருக்கிறதா அது WHOனுடைய தகவல்கள் மூலமாக வருகிறது. அந்த உங்களுடைய பதிப்புகள் மூலமாக தெரிய வருகிறது. இந்த வைரஸுடைய தன்மை வந்து கருவுற்ற தாய்மார்களை பாதிச்சு அது வளர்ற குழந்தைகளுக்கு அந்த மூளையினுடைய வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்துறதா இருக்கிறது. டெங்குல இருக்க மாதிரி இங்கேயும் இதுலயும் தலைவலி, அதிகமான காய்ச்சல், உடல் வலி இது போன்ற விஷயங்கள் தான் இதுல காணப்படுகிறது. இதுல மோசமான விளைவுகள் என்னன்னா கருவுற்ற தாய்மார்களுக்கு இந்த நோயினுடைய பாதிப்பு ஏற்படுற அந்த வைரஸுடைய தாக்குதல் ஈடிஸ் ஈஜிப்ட என்ற அந்த கொசுக்கள் மூலமாக அது வந்து நோயுற்றவர்களை கடித்து கருவுற்ற தாய்மார்களை கடிக்கும் போது அந்த வைரஸினுடைய பாதிப்பு அந்த குழந்தை கருவில் வளர்ற குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்பது நம்ம கண்டறியப்பட்டிருக்கிறது.
இந்த ஜிகா வைரஸ் இந்தியாவில் பரவுமா?
இந்தியாவில் அந்த மாதிரியான காரியம் நடக்கிறது வாய்ப்பு இல்லை. அந்த வைரஸ் வரல. எப்படி வந்து டெங்கு வைரஸ் இந்த கொசுக்கள் வந்து கடித்து மற்றவர்களுக்கு பரப்புதோ அதே மாதிரி தான் அந்த ஜிகா வைரஸ் பரவது வாய்ப்பு இருக்கிறது. நாங்கள் வந்து இந்தியாவில் போகிறதில்ல, அது சென்னையில் தமிழ்நாட்டிலாம் வெளியூர்லேருந்து வருகின்ற பயணிகளை வந்து நாங்கள் ஸ்கிரீன் பண்ணுறோம். அதனால் இப்போ வந்து நீங்கள் இந்த WHOனுடைய அலர்ட் பிறகு இந்திய அரசும் சரி தமிழ்நாட்டிலும் சரி சென்னையிலும் சரி அந்த பிரேசிலிருந்து வருபவர்கள் இந்தோனேஷியாவில் வருபவர்கள் அந்த நோயால் பாதிக்கப்படுற வாய்ப்புகள் இருக்குதா என்பதை ஆராய்வதற்கான முயற்சிகளை எடுத்தால் எதிர்காலத்து நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். இதெல்லாம் இந்தியாவில் அந்த கிருமியின் தொற்று இல்லை என்பது மிகவும் நல்ல விஷயம். பட் இந்த கொசுக்கள் வந்து சென்னையிலையும் இந்தியாவிலையும் சரி அனைத்து மாநகராட்சியிலும் டெல்லியிலையும் சரி மும்பையிலையும் சரி சென்னையிலையும் கல்கட்டாவில் ஹைதராபாத் அகமதாபாத் எல்லா இடங்கள்லையும் இந்த டெங்கு நோயை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஈடிஸ் வகை மஸ்கிட்டோஸ் வந்து நகர்ப்புறங்களில் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் அதிகமாக இருக்கு. ஏன்னா மக்கள் நடக்கும் அதிகமாக இருக்கிற இடத்துல இந்த கொசுக்கள் வந்து பகல்ல கடிக்கிற கொசுக்கள். அந்த கொசுக்களை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அது மேலே வந்து வெள்ளை கருப்பு புள்ளிகள் இருக்கும். அதை டைகர் மஸ்கிட்டோன்னு சொல்லுவோம் நாங்கள். இது வந்து இதுக்காக அந்த கொசு வலைகளை கட்டினா கூட அது பகல்ல கிடைக்கிறதுனால அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போகுது. டான் அண்ட் டஸ்க் ஃபாகின்னு ஒன்று சொல்லுவாங்க. புகை பரப்பி வந்து அந்த கொசுக்களை அழிக்கிற ஒரு முறை வந்து மாநகராட்சிகளோ அல்லது நகர்ப்புறங்களோ பயன்படுத்தப்படுறாங்க.
இந்த ஜிகா வைரஸை பரப்புற இந்த ரக குறிப்பிட்ட கொசுக்கள் எங்கேருந்து உற்பத்தி ஆகுது?
இந்த கொசுக்கள் எங்க வளருதுன்னா இந்த குறைந்த தண்ணி ஃப்ரெஷ் வாட்டர் தூய்மையான தண்ணியா அந்த சின்ன சின்ன பாத்திரங்கள்ல ஒன்று வந்து தேங்காய் ஓடுகள் அப்புறம் வந்து டயர்கள் தான் அதிகமாக இருக்கும். அப்புறம் பிளாஸ்டிக் கப்ஸு டீ கப்ஸு டிஸ்போசபிள் கப்ஸு எது இதெல்லாம் வீடுகளெல்லாம் வச்சிருக்கிறோமோ அதெல்லாம் தண்ணி தேங்கியிருந்தால் அதில் வந்து உற்பத்தி ஆகும். ஏழு நாளுக்குள்ளே அந்த கொசுக்கள் உற்பத்தி ஆகும். அதனால் இந்த சென்னை மாநகரத்திலும் சரி தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் பல்வேறு மாநகராட்சிகளும் இந்த கொசுக்களை ஒழிக்கிறதுக்கு அவங்க வீடுகளை சுத்தம் செய்வது முக்கியமான விஷயமாக கருதுறோம். வீடுகளை சுத்தம் பண்ணுறது, அப்புறம் அவங்களுடைய டெரஸில் தண்ணி நிற்கிறது, அந்த நிழல் இந்த ஷேடோஸில் தண்ணி நிற்கிறது, ஃப்ளவர் பாட்ஸில் தண்ணி நிற்கிறது, ஃப்ளவர் வாஷஸில் தண்ணி நிற்கிறது, இதெல்லாத்தையும் சுத்தம் பண்ணாவே அந்த கொசுக்களுடைய எண்ணிக்கை நம்ம குறைக்க முடியும். இந்த கொசுக்கள் வந்து மிகவும் கட்டுப்படுத்தப்பட்டதுனால சென்னையிலும் சரி தமிழகத்திலும் இந்தியாவிலையும் இந்த ஈடிஸ் ஈஜிப்டியா மஸ்கிட்டோஸால பரவுற நோயானது இந்த டெங்கு சிக்கன்குனியா வெகுவாக குறைக்கப்பட்டிருக்கிறது. அதனால அந்த கொசுக்களை குறைக்கும் போது அந்த கொசுக்கள் வந்து ஜிகா வைரஸை கடிச்சு டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதே மாதிரி பிரேசில் மற்றும் பாதிக்கப்பட்ட சவுத் ஆப்பிரிக்கா இந்தோனேஷியா போன்ற நாடுகள் இருந்து வருகின்றவர்கள் காய்ச்சல் தலைவலி இது மாதிரிலாம் இருந்தால் அவங்களுக்கு வந்து பன்னாட்டு விமான நிலையங்களில் கூட அவங்கள பரிசோதித்து தடுப்பு நடவடிக்கை எடுத்து அவர்களை ஐசோலேட் பண்ணி அந்த கிருமியின் தொற்று இல்லை என்பதை உறுதி செய்த பிறகு அது வந்து இந்தியாவிலேயோ அல்லது தமிழகத்திலேயோ சென்னையிலே பரவது நம்ம தடுத்து நிறுத்தலாம்.
சென்னை மாநகராட்சியின் முன்னாள் சுகாதார கண்காணிப்பு அதிகாரி மருத்துவர் குகானந்தன்.
அனைவருக்கும் அறிவியல் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நாளை சந்திப்போம். வணக்கம்.